இந்த ஆதியாகமம் முடித்து விட்டு இந்த அற்புதமான புத்தகம் யாத்திரா ஆகமத்தை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். இது வந்து போன வாரம் அதுக்கு ஒரு முகவரி, ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தோம். இன்ட்ரடக்ஷன்ல ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிட்டோம். வீட்டுக்கு போனோன்னு என் வைஃப் கேட்டாப்புல, யாத்திராகமம்னா என்ன, எக்ஸோடஸ்னா என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாப்புல, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். எக்ஸோடஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா வெளியே போறது. எக்ஸிட் நீங்க பாத்துருக்கீங்க இல்லீங்களா, எக்ஸிட். எக்ஸிட்னா என்ன, வெளியே போறது. அப்படின்னா ஒரு ஆள் வெளியே போறதுக்கு எக்ஸிட் வாங்க, ஒரு பெரிய கூட்டமே வெளியே போறதுக்கு பேர் தான் எக்ஸோடஸ். கஷ்டமான இடத்துல இருந்து, ஒரு கஷ்டமான சுற்றுச்சூழல இருந்து வெளியே போறதுக்கு பேர் தான் எக்ஸோடஸ். இவங்க எல்லாம் வெளியே கொண்டு போகப்படுறது, வெளியே செல்லுவது, எகிப்துல இருந்து வெளியே வருவதற்கு தான் எக்ஸோடஸ் யாத்திரை ஆகமம், யாத்திரை, யாத்திரம் செய்யறது. அங்கிருந்து அவங்க செய்யற யாத்திரத்தை அதுக்கு யாத்திரை ஆகமம் போட்டிருக்கு. இது மோசே வந்து ஏன் எழுதியிருக்கிறாருன்னா, எவ்வளவு சிறிதாக இருந்த ஒரு குடும்பம், எவ்வளவு சின்னதா தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. மற்ற தேசங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அவங்க ரொம்ப சின்னது. அப்படி சின்னதா இருந்த ஒரு குடும்பம் போய் ஒரு தேசமாக எப்படி மாறினது, அவங்களுடைய வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது அப்படின்றத அவங்க பின் பார்க்கும்படிக்கு அதை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அவங்களுடைய ஹிஸ்டரி பார்க்கணும், நமக்கு நம்மளுடைய ஹிஸ்டரி தெரியணும், ரொம்ப முக்கியமா. அதனாலதான் ஹிஸ்டரி தெரியாம இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம், புரியுதுங்களா. அதனால நம்ம எங்க இருந்து வரோம், என்ன ஹிஸ்டரி, நம்மளுடைய குடும்பம், இதெல்லாம் தெரிய வேண்டியது இல்ல. நம்ம ஆவிக்குரிய விசுவாசம் எங்க இருந்து வருதுன்னு நம்ம பார்க்கணும். அடிக்கடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, நம்ம நம்புகிற விசுவாசம் எங்க இருந்து வருது, அதனோட ஹிஸ்டரி நமக்கு தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதை பார்க்கும்போது இன்னைக்கு மோசே வந்து அந்த வசனத்துல நம்ம 8:1-14 வரைக்கும் நம்ம படிக்கலாம். படிங்க 8:14 வரைக்கும்.
யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பயங்களோட கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக என்னும் கண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள்.
14 படிங்க, முடிஞ்சிருச்சா? ஓகே. இதுல இந்த 6 வசனங்கள்ல ஒரு 3 தலைப்புல இருந்து நம்ம இதை புரிஞ்சுக்க பார்ப்போம். 3 தலைப்பு, 3 காரியத்தை இந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். 1வது அந்த ஃபாரோவுடைய அவருடைய பயம், அவருடைய பயம், அவருடைய உபாயம். உபாயம்னா தெரியுதுங்களா, அந்த வார்த்தையில அது வருது பைபிள்ல. உபாயம்னா அவருடைய திட்டம், அவருடைய தந்திரம். ஃபாரோவுடைய பயம், அவருடைய உபாயத்தை நம்ம பார்க்க போறோம். இஸ்ரவேலுடைய வளர்ச்சி நம்ம பார்த்தோம் போன வாரம். 400 வருஷத்துக்குள்ள அவங்க எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாங்க அப்படின்றத வளர்ச்சியை பார்த்தோம். ஒரு கடவுளுடைய பெரிய அற்புதம் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய அந்த வளர்ச்சியை பார்த்து ஃபாரோவுக்கு வந்த பயம், அந்த வளர்ச்சியை குறுக்கும் படிக்க அவர் செய்த உபாயம், அது ரெண்டை பார்க்க போறோம். 2வதாக கடவுளுடைய பராமரிப்பு நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா, அது ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். அதுக்கு 3 தகுதிகள் இருக்கு, அது 3 குணாதிசயங்கள் இருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுங்களா யாராவது? கடவுளுடைய பராமரிப்புக்கு 3 தகுதிகள் நம்ம பார்த்தோம். இன்ட்ரோடக்ஷன் இல்ல, அது ஒரு பரிசுத்தம் உள்ளது. அவருடைய பராமரிப்பு முதலாவது ஒரு பரிசுத்தம் உள்ளது, அடுத்தது அது ஒரு ஞானம் உள்ளது, அடுத்தது அது வல்லமை உள்ளது. இட்ஸ் அ பவர்ஃபுல் ப்ராவிடன்ஸ். புரியுதுங்களா? இப்ப தேவனுடைய பராமரிப்பின் கிரியைகள் என்றால் என்ன? தேவன் தன்னுடைய உயிரினைகளை பரிசுத்தத்தோடு ஞானத்தோடு வல்லமையோடு நடத்துற ஒரு கிரியை தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த மூணு நம்ம இதுல பார்க்கலாம். ரெண்டாவது, முதலாவது பாரோவுடைய பயம், அவருடைய உபாயம். ரெண்டாவது அவருடைய பராமரிப்பின் வல்லமையை இந்த வசனத்துல பார்க்கலாம். மூணாவது அவருடைய ஞானமான பராமரிப்பை இதுல பார்க்கலாம். அவருடைய ஞானமும் பரிசுத்தம் நிறைந்த பராமரிப்பை பார்க்கலாம். முதலாவது அவர் பயத்தை பார்ப்போம். எட்டாவது வசனத்துல அவருடைய பயம் வருது. இந்த வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அவனுடைய பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த பூமியில எத்தனை வருஷமா வாழ்ந்து, நம்மளுடைய சொந்த பூமி இது. நம்ம இந்த கன்னடி காசு சொல்ற மாதிரி, கர்நாடகா பூமி, இங்க பார்த்தா எல்லாம் தமிழ்காரர் நிறைய வந்துகிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி, நம்மளுடைய பூமி இது எகிப்தியரு. ஆனா நம்மளை விட ஜாஸ்தியா இங்க வளர்ந்துகிட்டு வர்றது யாரு? எங்க பார்த்தாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களா இருக்காங்களே. அவங்க எண்ணிக்கையில பெருசு மாத்திரம் இல்ல, ஸ்ட்ரென்த்லயும் நம்மளை விட அவங்க தான் பெருசு. நம்மளாம் பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி மோஞ்சாங்க மாதிரி இருக்கும். அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களே அப்படின்னு அவங்க பார்த்து அவருக்கு ஒரு பயம் ஏற்படுது. நம்மளை விட ஸ்ட்ராங்கா இருக்காங்களே அந்த பயம். அவங்களை நம்ம இப்ப கண்ட்ரோல் பண்ணலன்னா நம்முடைய அரசாங்கத்துக்கும் சரி, எகிப்துடைய ஜனங்களுக்கும் அவங்க ஒரு பெரிய ஆபத்தா மாறி விடுவாங்க. ஏன் ஆபத்தா மாறுவாங்கன்னா அப்போ எகிப்து இருந்த ஒரு நிலைக்கு வந்து ஹிட்டைட்ஸ், தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல, ஹிட்டைட்ஸ் அப்படின்ற ஒரு ஜாதி இருந்துச்சு அந்த டைம்ல. அவங்க ஒரு பெரிய ஊர் அந்த பக்கம். அவங்க வந்து எப்படியாவது எகிப்தை அட்டாக் பண்ணலாமான்னு எப்ப பார் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. எகிப்தை நுழைந்து அவங்களை அட்டாக் பண்ணலாமான்னு சத்ருங்க இருப்பாங்க இல்லைங்களா ஊர் வளரும் போது. அந்த இட்டைட்ஸ் வந்து எகிப்துக்குள்ள வரணும் அப்படின்னா கோசான் ஊரை தாண்டித்தான் அவங்க வரணும். அதான் என்ட்ரன்ஸ். ஒசூர் எப்படி என்ட்ரன்ஸ் பெங்களூருக்கு, அந்த மாதிரி கோசான் ஊர் எகிப்துக்கு என்ட்ரன்ஸ். அவங்க வரும்போது ஒருவேளை இந்த இவங்க எல்லாம் எங்க இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்க கோசான் ஊர்ல தான் இருக்கிறது. அந்த ஊர்ல அவங்கள அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டு எபிரேயர் அவங்க பக்கம் சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு பெரிய ஆபத்தாயிடும், பெரிய ஆபத்தாயிடும். அதனால நம்ம இவங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்ன பண்றது? ஒரு போர் நேரத்துல அது அடுத்தது சொல்றாரு, படிங்க பத்தாவது வசனம். நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். அவங்கள அவங்க சத்ருங்களோடு சேர்ந்து போர் செஞ்சிருவாங்க நம்மளோடு. செய்யறது மாத்திரம் இல்லாம அவங்க ரொம்ப பயந்தது எதுக்கு பாத்தீங்கன்னா, கடைசியில அவங்க எதுக்கு பயப்படுறாங்க? பெருகாத படிக்க இல்ல, அது பத்தாவது வசனத்துல எதுக்கு ரொம்ப பயப்படுறாரு ஃபாரோ? தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கு, அதான் அவருடைய பயம். They should not leave us and go. ஏன்னா அவங்க விட்டு போகக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கத்தான் அந்த பூமி, அந்த தேசத்தினுடைய பொருளாதார தூண்கள். ஏன்னா எந்த ஊர்ல ரொம்ப உழைத்து ரொம்ப கஷ்டம் இருக்கிறாங்களோ அந்த ஜனங்க தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அந்த ஜனங்களை அவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா ஒருவேளை அவங்க எகிப்து இஸ்ரேல் ஜனங்கக்குள்ள அவங்க பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, என்ன கானான் தேசம் வாக்கு தத்துவம், நம்மள தேவன் இந்த பூமியில இருந்து வெளியே கூட்டு போவார்ன்ற ப்ராமிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. அந்த வாக்கு தத்துவத்தை அவங்க நம்பி இருக்கிறது எகிப்தியர் தெரியாம இருக்காது. அந்த வாக்கு தத்துவத்தை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஊரை விட்டு போயிடக்கூடாது என்பதற்காக அவங்க அதிகமான நம்பர்ஸ் ஆயிட்டாங்கன்னா நமக்கு விரோதமா போராடி நம்ம ஊரை விட்டு போயிருவாங்க, போக கூடாது என்பதற்காக அவங்கள ஒடுக்கி வைக்க வேண்டும். அதான் அவருடைய பயம், நம்ம ஊரை விட்டு அவங்க போயிடக்கூடாது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அவருடைய ஒரு திட்டம் பண்ற ஒரு திட்டம். அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு அவருடைய திட்டமா இருக்கிறது. பாத்தீங்கன்னா அவங்கள அந்த தேசத்திலிருந்து வெளியே கூட்டு போறேன், அப்படி கானான் தேசம் கொடுக்கறேன்றது யாருடைய ப்ராமிஸ்? கடவுளுடைய ப்ராமிஸ் இல்லைங்களா? ஆரம்பத்தில இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் வந்து ஸ்திரீயின் வித்துகளுக்கு வித்துக்கு கொடுக்கிற ப்ராமிஸ வந்து சர்ப்பத்தின் வித்துங்க கெடுக்கிறது தான் அதனுடைய வேலை. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? தன்னுடைய ஜனங்களுக்கு கடவுள் கொடுத்த ப்ராமிஸ வந்து வாக்கு தத்தத்தை கெடுக்கிறது தான் மத்த ஜனங்களுக்கு வேலை. ஆரம்பத்தில இருந்தே அப்படித்தான். ஏன்னா சாத்தானுடைய வேலையே அதான். நீங்க பாத்தீங்கன்னா சாத்தானுடைய தந்திரமே என்ன? அந்த கடவுள் ஜனங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ அது நடக்காதபடிக்கு கெடுக்கணும். அதுக்குதான் இந்த தேசத்தை விட்டு அவங்க போகாதபடிக்கு அவர்களை நாங்க இது பண்ணணும்னு. அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ்ல ரீட் இன் 10:10 Come let us deal wisely with them. ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் அப்படித்தான் இருக்கு. தமிழ்ல அந்த அழகு வரல. வாருங்கள் அவர்களோடு நாம் தந்திரமாய் செயல்படுவோம், அதான் டிரான்ஸ்லேஷன். வாருங்கள் அவர்களோடு நாம் தந்திரமாய் செயல்படுவோம். இது ஆதியாமத்தில் இருக்கிற சில வழி, ஆதியாமத்தில் இருக்கிற அதே வார்த்தைகள். வாருங்கள் அவர்களிடத்தில் நாம் தந்திரமாய் செயல்படுவோம். என்ன ஆதியாமத்தில் இருக்குன்னா, ஆதியாமம் 12வது அதிகாரத்தில் எல்லா ஜனங்களும் என்ன நினைச்சாங்க தெரியுங்களா? வாருங்கள் நாம் நமக்காக ஒரு பேரை ஏற்படுத்துவோம். நீங்க படிச்சிருக்கீங்களா? அப்படின்னு பண்ணிட்டு என்ன பண்ணாங்க? ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? பாபேல் கோபுரம் கடவுளுக்கு விரோதமாய் பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா செங்கல் மண்ணை பண்ணி ஒரு கோபுரத்தை கட்டுவோம்னு வருது. அங்கேயும் ஆதியாமத்துல கனெக்ட் பண்றத நம்ம பாக்குறோம். இன்னொன்னு மாத்திரம் இல்லாம தந்திரமாய் செயல்படுவோம்ன்ற வார்த்தை வருது. ஷ்ரூட்லி தந்திரமாய் செயல்படுவோம். ஆதியாமம் 3வது அதிகாரம் நமக்கு ஞாபகப்படுத்தணும். ஆதியாமம் 3வது அதிகாரத்துல தந்திரமா இருந்த மிருகம் எது? அந்த சாத்தான் ஆதியாமம் 3வது அதிகாரத்துல சர்ப்பத்தை பயன்படுத்தின மாதிரி யாத்ராமம் 1வது அதிகாரத்துல பாரோவ பயன்படுத்தின. அதான் நம்ம பார்க்க கத்துக்கணும். மோசே தான் எழுதுறாரு, வாருங்கள் தந்திரமா. ஏன்னா நேரம் அவங்க கிட்ட செயல்பட முடியாது. இஸ்ரேல் ஜனங்கிட்ட நம்மளை விட ஜனங்க ஜாஸ்தி இருக்காங்க, நம்மளை விட பலத்தா இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படிதான் செயல்படணும்? தந்திரமாய் செயல்படுவோம். அதான் புரியுதுங்களா உங்களுக்கு? மோசை கனெக்ட் பண்ண பாக்குறாரு பாருங்களேன். அந்த அழகை நம்ம பார்க்க கத்துக்கணும். மோசை அதனாலதான் அப்படி எழுதுறாரு. சரி, இதை பார்க்கும் போது அவங்களுடைய முட்டாள்தனமான ஒரு ஐடியாவை பண்றாங்க. நம்ம இதுல கவனிக்கணும், இஸ்ரவேலுடைய வளர்ச்சி எகிப்துக்கு பெரிய கவலை, பெரிய துக்கம். சரி, அவருடைய பயத்தை நம்ம பார்க்கிறோம். அவருடைய உபாயம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்தை படிப்போம். 11 என்ன பண்ணுவோம்? இந்த ஜனங்க பெருத்து பயங்கரமா வளர்ந்துகிட்டு போறாங்களேன்னு அவங்கள பார்த்துட்டு அவங்கள ஒடுக்கிறதுக்காக என்ன உடனே செஞ்சிட முடியாது இல்லையா? மெதுவா என்ன செய்வாங்க? படிப்படியா தான் செய்யணும். அவங்களுக்கு அவங்க மேல டாக்ஸ் இங்க கொஞ்சம் ஜாஸ்தி பண்றது அதெல்லாம் அங்க போடல. ஆனா அவங்கள அடிமை நிலைமைக்கு கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? அவங்க டாக்ஸ் அதிகமா போடுறது, அவங்களுக்கு எந்த சலுகையும் கவர்மெண்ட் மூலமா கொடுக்காம அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே போகும்படிக்கு அதை காத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களை என்ன பண்றாருன்னா அடிமைகளா அவங்கள மாத்தி ரொம்ப ஏழை நிலைமையில அவங்க போன பிறகு பாருங்களேன், அவங்கள வந்து அந்த செங்கல் செய்யும்படிக்கு ஒரு கஷ்டமான மண்ணு, அந்த மண்ணை அவங்க தோண்டி எடுத்து செங்கல் செய்யறது ரொம்ப ஈஸிங்களா? நமக்கெல்லாம் செங்கல் பார்த்திருப்போமா தெரியல. கஷ்டமான மண்ணை தோண்டி எடுத்து அதை போட்டு நல்லா மிதித்து பதப்படுத்தணும் இல்லைங்களா? நல்லா போட்டு காலில் கையில மிதிச்சு அது கரெக்டா அந்த இஜிப்சியன் ஸ்டைல் ஷேப்பு கொண்டு வரணும். ஒரு நாளைக்கு ஒருத்தன் 100 செங்கல் செய்யணும். 100 செங்கல் செஞ்சு அந்த செங்கல் கரெக்டா இருக்கான்னு பார்த்து கவனிக்கிறதுக்கு சூப்பர்வைசர்ஸ், டாஸ்க் மாஸ்டர்ஸ், அவங்களுக்கு தமிழ்ல என்ன விசாரணைக்காரர்கள், அதை பார்த்து அதை செஞ்சு வச்சிருக்கிறார். இவங்க வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க, அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை புடிச்சிட்டு போய் அடிமைகளை அவங்களை ஆக்கி இந்த வேலை செய்யும்படிக்கு அவங்களை செய்யறாருன்னும் போது அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு 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 படத்தை காட்டுற மாதிரி அந்த 14 வசனம் 13-14 இருக்கு, நீங்க படிங்களா. வசனங்களை அதுல இருக்கிற வார்த்தைகள் அழுத்தங்களை பார்க்கணும். சுமை சுமத்துகிற வேலை, சுமை சுமத்துகிற வேலை ஒடுக்கினார்கள், ஒடுக்கமாய் வேலை வாங்கினார்கள், சாந்தும் செங்கலும் செய்யும் வேலையை கொடுத்தார்கள், வயலில் செய்யும் சகல வேலைகளை செய்ய வித்தார்கள். ரெண்டு பட்டணங்களை அவங்கள வச்சு கட்டினாங்க, எல்லா வேலைகளிலும் அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். அவர்களை அதெல்லாம் பத்தாதுன்னு அதெல்லாம் விசாரித்து அதை சரியா செய்யும்படிக்கு விசாரணைக்காரர்கள் வைத்தார்கள் அப்படின்ற வார்த்தைகளை நீ கவனிக்கணும். எத்தனை வார்த்தைகள் அங்க கட்டப்படுது, ஏன் தெரியுமா அந்த வார்த்தைகள்லாம் ஒரு படம் பிடித்து நம்ம கற்பனை பண்ணும்படிக்கு அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும், என்ன மாதிரி கஷ்டத்தை அவங்க அனுபவித்திருப்பாங்கன்னு நம்ம கற்பனை பண்ணும்படிக்கு. கொடுமை, கஷ்டம், சகல விதமான வேலை, செங்கல் செய்யற வேலை, வயல்ல பெரிய வேலை, அந்த வேலைங்கள் எல்லாம் பயங்கரமான வேலையை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். பயங்கரமான கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். என்ன ஏன் அந்த கஷ்டம், ஒரு 10 எகிப்தியன் செய்யக்கூடிய வேலை வந்து ஒரு இஸ்ரவேல் மனிதன் செய்யணும், அப்படி ஒரு கொடுமையான கஷ்டமான வேலையத்தான் அவங்க கொடுத்திருக்கிறது நம்ம பாக்குறோம். ஏன் அந்த வேலை கொடுத்திருக்கிறாங்க, நீங்க யோசிச்சு பாருங்க அவங்களுடைய கொடுமைய. ஒரு வேகிற வெயில்ல நிர்வாணமா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், ஒரு ஒரு வாட்டியும் சரியா வேலை செய்யலன்னா அங்க வந்து நம்மள அடிக்க கவனிக்கிறது யாரு, நல்லா வேலை செய்யணும் திட்டது மாத்திரம் இல்ல சாட்டை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, சாட்டை வச்சுக்கிட்டு பயங்கரமா அடி, பயங்கரமா அடி. அவங்களுடைய பயங்கரமான கஷ்டத்தை விவரிக்கிற வார்த்தைகள் தான் நமக்கு இதுல போட்டிருக்கு. ஏன் கஷ்டம், அந்த மாதிரி கஷ்டத்தினால அவன் என்ன செய்ய நினைக்கிறான்னா, அந்த மாதிரி கஷ்டம் கொடுத்தா என்ன ஆகும், சில மக்களுக்கு முதலாவது மனிதத்தனம் உணர்வே போயிடும், மனித உணர்வே போய் எந்த விதமான நல்ல காரியம், வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷம் எதுவுமே எல்லாத்தையும் எடுத்து புடுங்கிட்டாங்க, வாழ்க்கையில சந்தோஷம்ன்றதே இல்லாத மாதிரி புடுங்கிட்டு அவங்களுடைய சுகத்தை நைட் காலையில 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அடி அடி அடின்னு வேலைன்னா என்ன ஆகும், ஹெல்த் என்ன ஆகும், ஹெல்த் கெட்டு போவாது, ஹெல்த் கெட்டுட்டு அதன்படி அவங்க நாட்களை குறைத்து அவங்க சீக்கிரம் செத்துரும்படிக்கு, செத்தா செத்துட்டு போவாது. சாகணம் தானே அவங்களுடைய ஆசை, எவ்வளவு சாகுற அளவுக்கு வேலை வாங்குறதுன்னா இதான், சாகுற அளவுக்கு முதலாவது அவங்க சந்தோஷமே இல்லாத மாதிரி பண்ணிடுறது, அவங்க நாட்களை குறைத்து அப்படி குறைத்து அவங்க எண்ணிக்கையை குறைத்திடும், எண்ணிக்கையை நிறைய இருக்காங்களே, எவ்வளவு சாகடிக்கிறோமோ டாஸ்க் மாஸ்டர் யாராவது இன்னைக்கு 4 பேரை சாவடிச்சியா உனக்கு ஒரு கிஃப்ட், அந்த மாதிரி ஒரு கொடுமை. அது மாத்திரம் இல்லாம இப்படி ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறவங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்காதபடிக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட், கேட்டா நீ என்னப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு கல்யாணம் தான் கேடு அப்படின்னு இருக்கிற அடிமைத்தன நிலைமைக்கு என்ன கல்யாணம் வேண்டியது இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா பிள்ளைங்களை என்ன ஆகும், அடிமைகள் தான் ஆகும். அதனால கல்யாணம் பண்ணிக்காதபடிக்கு, கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்களும் பிள்ளை பெறதுக்கு பலமே இல்லாதபடிக்கு அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க, புரியுதுங்களா. அவங்களுக்கு ஃபாரோவுடைய திட்டம் பயங்கரமா அவனை வேலை கொடுத்து பயங்கரமா அவங்க பெருகாதபடிக்கு செய்யக்கூடாத கொடுமையை அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு வரோம், அதுதான் சோகமான வசனம். இதுக்கு உதாரணமா நம்ம என்ன சொல்லலாம், அவங்களுக்கு இருந்த கஷ்டத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம், அந்த வார்த்தைகள் எத்தனை வார்த்தைகள் போட்டிருக்கு பாருங்க, ஜீவனையே அவங்க கசப்பாக்கும்படிக்கு, வாழ்க்கையே அவங்க வெறுத்துறும்படிக்கு அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு. கற்பனை பண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயும் சிலதெல்லாம் பாக்குறோம், அதுவே நமக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு தாய் கூலி வேலை செய்து கூலி வேலை செஞ்சுக்கிட்டு பெரிய பாண்டிலிய தூக்கிட்டு ஃபுல்லா செங்கலை வச்சுட்டு எடுத்துட்டு போகுது. அதனால தூக்க கூட முடியல, கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகுது. தூக்கிட்டு போகும்போது அந்த புள்ள கூட புள்ள இருக்கும், அந்த புள்ளையும் கூட ஒரு செங்கலை தூக்கிட்டு போறது நீங்க பாத்திருக்கீங்களா, அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இதெல்லாம் தூக்கிட்டு போய் அங்க போடணும். அந்த அந்த புள்ளையும் சின்ன இத்தினோண்டு இருக்கும், அது மூக்கல எல்லாம் ஒழுகிட்டு ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு போவோம் அவங்க அம்மாவை. அந்த மாதிரி பாத்திருக்கீங்களா, பயங்கர கொடுமை. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இவங்க பட்ட கொடுமைக்கு, ஆணும் பெண்ணுமாக இஸ்ரவேல் ஜனங்க ஜாதி பட்ட கொடுமைக்கு அதெல்லாம் ஒண்ணு. அந்த மாதிரி பயங்கரமான கொடுமையை அவங்க அனுபவித்திருக்கிறாங்க. இதுதான் அந்த ஃபாரோ அவங்களுக்கு செய்ய நினைத்திருக்காரு. ரொம்ப சோகமான வசனங்கள் அது. ஆனா இந்த வசனத்துலதான் கடவுளுடைய வல்லமையான பராமரிப்புல பாக்குறோம். இவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு கொடுத்த போதும், 12வது வசனம் நமக்கு என்ன சொல்லுது, இது ஒரு அற்புதம் இல்ல. இப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கிற மக்கள் வந்து சொல்ல போனா கொஞ்சம் கொஞ்சமா குறுகி அவங்க படுற கஷ்டத்துக்கே சுகம் இல்லாம அவனுங்க செத்துருவானுங்க, அந்த குடும்பம் விருத்தி ஆகாது, அப்படிதான் அந்த குடும்பம் எல்லாம் போறது. ஆனா எவ்வளவா அவங்கள ஒடுக்குனாங்களோ அந்த ஃபாரோ கணக்கு எடுத்து பார்த்தா இன்னும் திரளாய் பிறண்டு வளர்ந்துகிட்டு போறாங்க, பாப்புலேஷன் வளர்ந்துகிட்டே போகுது. இதுதான் கடவுளுடைய பவர்ஃபுல் பராமரிப்பு. உலகத்திலேயே இருக்கிற பெரிய பவர் வந்து தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய பிராமிச கெடுக்கணும்னு என்னதான் பண்ண நினைச்சாலும் கடவுள் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். அத பராமரிப்பை யாருனாலையும் நிறுத்தவே முடியாது, பராமரிப்பை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, பராமரிப்பை யாருமே டிஃபீட் பண்ண முடியாது. அது நடந்தே நடக்கும், புரியுதுங்களா? அவர் பிராமிஸ் பண்ணாரு, திரளாய் உன்னுடைய நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததி இருக்கும் அப்படின்னு பிராமிஸ் பண்ணாரு. ஃபாரோ அதை கெடுக்கணும்னு செய்யக்கூடாத காரியங்களை இன்னமும் செய்ய போறான் சிலதெல்லாம். ஆனாலும் அது எவ்வளவா ஒடுக்குறாங்களோ அது பராமரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது இட்ஸ் பவர்ஃபுல் பராமரிப்பு. உலகத்திலேயே பெரிய பவர் அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதை அடக்கணும்னாலும் முடியாது, புரியுதுங்களா? அதான் பராமரிப்புடைய பவரை பாக்குறோம். கடவுள் ஒரு ப்ராமிஸ் பண்ணி பராமரிப்பு நிறைவேற்றணும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணாலும் இயற்கைக்கு விரோதமா தான் அது நடக்கும். பவர்ஃபுல் ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் நம்ம பார்க்கணும் இங்க. அடுத்தபடியாக அந்த பராமரிப்புடைய ஞானத்தை நம்ம பார்க்கணும். ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? தேவனுடைய ஜனங்க தானே, ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வரணும்? எதற்காக இவங்க இவ்வளவு பாடுபடணும்? இவங்களுக்கு பிசாசுகளை பிடிச்சி கட்ட தெரியலையா? இவங்களுக்கு உபவாசம் பண்ண உபவாச ஜபம் பண்ண தெரியலையா? ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வரணும்? அதான் இந்த பராமரிப்பு. பராமரிப்பு ரெண்டு காரணங்களை நம்ம பார்க்கலாம். ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, ஏன் இவங்களுக்கு இவ்வளவு பாடு வந்துச்சு, அதுலயும் கடவுளுடைய பராமரிப்பு ஞானத்தை நம்ம பார்க்கலாம். இந்த கஷ்டத்துல என்ன பார்க்கலாம்? கடவுளுடைய த குட்னஸ் ஆஃப் ப்ராவிடன்ஸ், த விஸ்டம் ஆஃப் ப்ராவிடன்ஸ், பராமரிப்புடைய ஞானத்தை பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையிலையும் பார்க்கலாம், ஏன் கஷ்டங்கள் நமக்கு ஏற்படுகிறதுன்னு. இதுல பாத்தீங்கன்னா முதலாவது காரணம் என்னன்னா, கடவுள் வந்து இஸ் அ சாவரன் காட். அவர் என்ன செய்வாரோ, எந்த ஏது செய்வாரோ அவர் செஞ்சுட்டு தான் இருப்பாரு. அவரை யாருமே கேள்வி கேட்க முடியாது. அவருடைய இறையாண்மையில வந்து பாவத்தின் அடிமைத்தனத்தை ஓரளவுக்காவது நம்ம உணர்வதற்கு ஒரு நிழலாக அதை செய்ய அனுமதிக்கிறார். வரப்போற ஜெனரேஷன்ஸ்க்கு பாவத்தின் அடிமைத்தனம் எவ்வளவு பெரிய பயங்கரம்னு காண்பிக்கும்படிக்கு. இந்த அடிமைத்தனம் பாக்குறோம் இல்லைங்களா, இதை விட 10,000 மடங்கு அடிமைத்தனம் தான் பாவம். பாவம் வந்து பயங்கரமான அடிமைத்தனம். இதுனா அவங்கள ஓரளவுக்கு அடிமைப்படுத்துச்சு, அவங்களுக்கு தூங்கறதுக்காவது டைம் இருந்திருக்கும். பாவம் அடிமைத்தனம் நம்மள தூங்க விடாது, நம்ம உடம்ப கெடுத்துரும், வாழ்க்கையை கெடுத்துரும், நம்ம ஆத்மாவை கெடுத்துரும். இதுவரை உடம்பை தான் கெடுக்கும் இந்த அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம் நம்ம ஆத்மாவே கெடுத்து நம்ம நரகத்தில் தூக்கி போடும். அதுதான் அந்த அதனோட பயங்கரத்தை ஓரளவுக்காவது நாம் உணரும் படிக்குத்தான் இத ஒரு அனுமதிக்கிறார். அடுத்தபடியாக அவருடைய உண்மையான ரட்சிப்பு வரப்போது அந்த உண்மையான மீட்பு, அந்த உண்மையான மீட்புக்கு ஒரு நிழலாக இதை அனுமதிக்கிறார். இந்த மாதிரி ஜனங்கள்ல இருந்து அவங்களை காப்பாத்தி வரப்போறா இல்லைங்களா, அதை காப்பாத்தும் போது எவ்வளவு நன்றியா இருக்கணும் அந்த ஜனங்க. அவங்களுடைய கஷ்டத்தை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ கடவுளுக்கு எந்த அளவுக்கு அவங்க நன்றியா இருக்கணும்னு நமக்கு உணர முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி அடிமைத்தனம் இன்னமும் பூமியில இல்ல. எகிப்து அடிமைத்தனம்னா பயங்கரம், டாஸ்க் மாஸ்டர்னா அப்படி இப்படி இல்ல. அவன் டாஸ்க் மாஸ்டர் உங்களுக்கு தெரியுங்களா, அந்த பேரை கேட்டாவே உடம்பெல்லாம் அவங்களுக்கு சிலுக்கும். டாஸ்க் மாஸ்டர்னா உங்களுக்கு தெரியும், ஒன்னு ராஜாக்கள் என்ன போட்டிருக்குன்னா, சாலமோனுடைய பையன் ரெஹபோம்ன்றவன் சும்மா ஒரு சூப்பர்வைசர் ஏற்படுத்தணும்னு பண்ணான் இஸ்ரவேல்ல. இவங்களாம் வெளியே வந்துட்டு கானாந்தேசத்துக்கு போனவன, அவனுக்கு டாஸ்க் மாஸ்டர்னு பேர் வச்சாங்க. இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அவனை ஸ்பாட்லயே போட்டு கொண்டுட்டாங்க. வெறி அவங்களுக்கு, அவங்க பட்ட கஷ்டத்தின் வெறி அவங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. டாஸ்க் மாஸ்டர்ன்ற பேர் இருந்ததுக்கே அவனை போட்டு கொண்டுட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்க எகிப்துல, அந்த கஷ்டத்தை புரிய வைக்கும் படிக்கு. புரியுதுங்களா, இறையாண்மையில செய்யறாரு. ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் முக்கியமா கவனிக்கணும். அருமையான காரணம் இது. எகிப்துன்ற ஒரு ஊர் வந்து ஒரு ஸ்ட்ரிப்பா இருக்கிற ஊர், நேரா இப்படித்தான் இருக்கும் அந்த மேப் இல்லைங்களா. அந்த ஊருக்கு நடுவுல ஒரு ஆறு வரும், நைல் ரிவர், இதுதான் எகிப்து இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு ஊர் வந்து நடுவுல அப்படி ஆறு ஓடுச்சுன்னா என்ன மாதிரி இருக்கும் அந்த ஊர்னு நினைக்கிறீங்க? பயங்கர செழுமையா இருக்கும், பயங்கர செழுமையா இருக்கும். இந்த நைல் ரிவர் வந்து ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் அந்த நைல் ரிவர்லாம் விட்டு இங்கெல்லாம் தண்ணி வந்துருமா, தண்ணி வந்து இந்த இடத்தெல்லாம் ஊரை வச்சுட்டு திருப்பி கரெக்ட் ஆயிடுமா. அந்த மாசத்துக்கு தான் அப்படி ஊரை விடுமா, அந்த மாசத்து கரெக்டா வருமா, தண்ணி ஜாஸ்தி ஆகுறதுனால. அதனால அவங்க வைக்கிற பயிறு ஈரெல்லாம் அந்த பூமிய செழிப்பான பூமி, பயங்கர செழிப்பான பூமி. ரொம்ப அந்த சாயில் வந்து ரொம்ப செழிப்பும் ரொம்ப ரொம்ப ரிச்சான ஃபர்டைலான பூமி. அப்படி இருக்கும்போது அவங்க அவங்களுடைய கலாச்சாரமும் நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ட்ராட், அந்த வறட்சியா, வறட்சின்னா என்ன, மலையே பஞ்சம், பஞ்சம் வறட்சி. எங்க பஞ்சம் வந்தாலும் எகிப்துக்கு தான் ஓடிடுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஆபிரகாம் கூட எகிப்துக்கு தான் ஓடி போயினாரு. ஏன்னா எகிப்து மாதிரி ஒரு செழிப்பான, ஒரு பயங்கர செழிப்பான பூமி அந்த டைம்ல இல்லை. அவங்க வெறும் செழிப்புல மாத்திரம் இல்ல, அந்த பூமி அந்த நாடே ஒரு கலாச்சாரத்திலையும் சயின்ஸ்லயும் ஆர்ட்ஸ்லயும் ரொம்ப தேர்ந்தவங்க. இஸ்ரவேல் ஜனங்க இன்னும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது இவங்க பெரிய டெவலப்டு கண்ட்ரியா இருந்தாங்க. அமெரிக்காலாம் எப்படி பெரிய டெவலப்டு கண்ட்ரி, அந்த மாதிரி இருந்த ஒரு பூமி தான் எகிப்துடைய பூமி. அந்த பூமியில வந்து எதுக்குமே கம்மி இல்லைங்க, பயங்கர டெவலப்டு. அங்க விவசாயம் செய்யறதுக்கே அந்த பூமிய தோண்ட வேண்டியதே இல்லையா, சும்மா போய் நட்டாவே இது வந்துருமா. அந்த விவசாயம் பூமியில செய்யறது வந்து மாடு நம்மலாம் இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் இது பண்றோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன பேரு, உழவா, உழவு பண்றது. அந்த எகிப்துல இருக்கிற உழவு வந்து நம்ம ஊர்ல சின்னதா ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பி தானா, அது சும்மா தோண்டிட்டு விதைச்சிட்டா போதுமா, ஃபுல்லு அறுப்பு வந்துருமா. அந்த அளவுக்கு செழிப்பான பூமி, அந்த மாதிரி ஒரு செழிப்பான பூமியில இவங்க இருக்கிறாங்க. யாரு, இஸ்ரவேல் ஜனங்க. ஒரு டெவலப்டு நாடுல சொல்ல போனா அந்த மாதிரி ஒரு பூமியில உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த ஆறுல மீனுனா மீன், எக்கச்சக்கமான மீன், அது ஒரு பிசினஸ். அந்த மாதிரி இந்த பவர்ஃபுல் ரொம்ப ப்ராஸ்பரஸ் கண்ட்ரி, அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல வந்து மோசை கூட்டு போகும்போது அவங்க அடிக்கடி புலம்புனது, திரும்பி பார்த்தது என்ன தெரியுமா, எகிப்து. நாங்க அங்க சாப்பிட்ட மீன் எவ்வளவு நல்லா இருந்துச்சு, நாங்க அங்க சாப்பிட்ட வெள்ளரிக்காய் எவ்வளவு நல்லா இருந்துச்சு, அங்க சாப்பிட்ட தர்பூசி எவ்வளவு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அங்க இருந்த வெங்காயம், அங்க இருந்த பூண்டு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இந்த மண்ணா மண்ணா கொடுத்து எங்களை உயிரை வாங்குறீங்களேன்னு அவங்க அடிக்கடி புலம்புனது எகிப்து மேல இருந்த அன்பு, எகிப்து மேல இருந்த அந்த செழிப்பான பூமியில என்ஜாய் பண்ணது. புரியுதுங்களா, அமெரிக்கா மாதிரி ஒரு செழிப்பான பூமி, அந்த மாதிரி பூமியில வாழ்ந்தோம்னா இயற்கையாவே மனிதர்கள் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான பூமியில எந்த குறையும் இல்லாத வாழும் போது இயற்கையாவே மனிதர்களுக்கு என்ன என்ன வருகிறது, குடித்து புசித்து நாம் சந்தோஷமா இருப்போம்னு கடவுளை மறக்கிற நிலைமை வந்து விடுகிறது, பாவத்துல வளர்கிற நிலைமை வந்து விடுகிறது. வருது இல்லைங்களா, இயற்கையாவே அப்படித்தான் வருது. சோதம் நல்லா செழிப்பான பூமியின் லோத்து போனா அது மோசமா, ஆனா அதுக்கு என்ன காரணம், அங்கிருந்து செழிப்பு தான் மக்களை அப்படி பண்ணி விட்டது. கடவுளை நினைக்கிறதே இல்லை, கஷ்டம் இல்லைனா கடவுள் பக்கம் வர்றதே இல்லை. குடிச்சு புடிச்சு நான் வாழ்றது என்ன, சாப்பிடுறது தூங்குறது அதுதான் எனக்கு வாழ்க்கை, அதுதான் எனக்கு, கடவுளை மறந்துடுறது, கடவுள் வசனம் இல்லை, அது ஒன்றும் இல்லை, கடவுளை தேடுறதே இல்லை. அப்படி ஒரு பூமியில தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு பூமியில வந்து ஒரு கேரக்டர் டெவலப் ஆகுறதோ, ஒரு பக்தி டெவலப் ஆகுறதோ பார்க்கவே முடியாது. அமெரிக்காலாம் கெட்டு போறதுக்கு என்ன காரணம், இப்பெல்லாம் பக்தி இல்ல, டெவலப்மெண்ட் எல்லாம் எந்த குறையும் இல்லாம பக்தியும் கேரக்டரும் அங்கெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்க ஆய்கிட்டு வந்தாங்க. அந்த 7வது வசனத்துல யோசேப்போ தன்னுடைய சந்ததி மரித்ததுன்றதுக்கு இன்டைரக்டா அவன் என்ன சொல்றாரு தெரியுமா, அந்த விசுவாசம் இருந்த எல்லோரும் செத்துட்டாங்க. இப்போ வந்த புது ஜெனரேஷன் என்ன பண்ணுதுன்னா எகிப்தியரோடு சேர பாக்குது. இந்த பூமியை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குது அங்க. எகிப்தியரோடு சேர பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒன்னும் தெரியுங்களா, இதுக்கு இவங்க எகிப்தியர் கடவுளே வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் போய் வனாந்தரத்துல கண்ணுக்குட்டிய கட்டினாங்க, ஏன்னா எகிப்தியர்ல கண்ணுக்குட்டிய வணங்கிட்டு இருந்தாங்க, எகிப்தியர் சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதுவுல செழிப்பான பூமி இருக்கும் போது எகிப்தியருக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதபடிக்கு அந்த ஜனங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட ஒன்னா சேர்ந்துகிட்டு இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க. இது நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபாரோ இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு முன்னாடி பெருகி வளர்ந்துகிட்டு வந்தாங்க இல்லைங்களா, அந்த செழிப்பான பூமியில அவங்களோடு சேர்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சுற்றுச்சூழ்நிலையில தான் அந்த பூமியில மயங்கி அந்த அழகான காற்றுல மயங்கி தேவனை மறந்திருந்தார்கள். மறந்திருக்கும் போது கடவுள் மேல இருக்கிற விசுவாசம் அவங்களுக்கு எல்லாம் போயிருச்சு. எகிப்தியர் கடவுளை வழங்க ஆரம்பிச்சு அந்த கலாச்சாரத்தின்படி மாற ஆரம்பிச்சாங்க. நீங்க நம்ம லேட்டரா பாக்குறோம் எகிப்தை எந்த அளவுக்கு அவங்க நேசிச்சாங்க, எகிப்திய கடவுளை வணங்க ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிற அந்த லக்ஸரி, அந்த லக்ஸரி, அந்த இன்பம், சுகமான வாழ்க்கை. இங்க என்ன வேலை செய்யணும் பெருசா, புரியுதுங்களா, என்ன பெருசா இருக்க போகுது, சும்மா விதைச்சா வருது, மீன் பிடிச்சா போதுமே, ஆடு மேய்ச்சா போதுமே, எந்த குறம் இல்லாம ஒரு லக்ஸரி, ஒரு இன்பமான வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு, அப்படி ஒரு இன்பமான வாழ்க்கையில வாழும்போது ஒரு லக்ஸரி ரிலாக்ஸ் ஆறாமா சுகமா வாழ்றோம்னு வைங்களேன், அப்படி வாழும்போது கடவுள் நம்மளை எதுக்கு இந்த உலகத்துல வைத்திருக்கான்ற கேள்வியே வராது. நான் எதுக்கு இந்த உலகத்துல இருக்கிற, என்ன என கடவுள் வைத்திருக்காருன்னு வராது. அப்படி அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த இந்த கஷ்டம் அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே போய் ஃபாரோ போய் தேவன் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு வாங்க நம்ம கானான் தேசத்துக்கு போலாம், பாலும் தேனும் உள்ள தேசத்துக்கு உங்களை நான் கூப்பிடுறேன், மோசே போய் கூப்பிட்டுருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க மோசேவ கேலி பண்ணி அடிச்சு கல்லெறிஞ்சு சாவடிச்சிருப்பாங்க. இதை விட ஒரு பூமி வேணுமா, இதை விட ஒரு தேசம் வேணுமான்னு. ஏன்னா எல்லாம் மறந்துட்டாங்க, வாக்கு தத்துவத்தை மறந்துட்டாங்க. ஜென்ரேஷன் மாறி மாறி போச்சுன்னா, ஒரு மூணு நாலு ஜென்ரேஷன் போச்சுன்னா என்னங்க ஆகும், நம்ம பிள்ளைங்களை போய் அமெரிக்கால வளங்கல, மூணு ஜென்ரேஷன்ல என்ன ஆகும், அமெரிக்கன்ஸ்க்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் வித்தியாசம் தெரியாம மாறிடாது, அவங்க பேசுற அவங்க நடபாவனை அவங்க கலாச்சாரம் அவங்க பேச்செல்லாம் மாறிடாது. அப்படி எகிப்தியர்களா, எகிப்தியர் கடவுள் வணங்குறதும் எகிப்தியர் ருசிய பாக்குறதும் அந்த பூமியில கலந்து விட்டார்கள். இப்போ என்ன நடக்குது, அடிமைத்தனம் வருது. ஆபிரகாமுக்கு பண்ண வாக்கு தத்துவம் மறந்துட்டாங்க, கானான் தேசம் மறந்துட்டாங்க, கடவுளுடைய வாக்கு தத்துவத்தை மறந்துட்டு சந்தோஷமா இங்க இருந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஃபாரோவுடைய அடிமைத்தனம் வரும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்த கஷ்டம் பார்க்கும் போது மூளையெல்லாம் எகிப்த பத்தி நிறைந்திருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்த கொஞ்சம் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, எகிப்தில் இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சம் கசப்பா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் மூளையே எகிப்துல தான் இருந்துச்சு, எகிப்த பத்தி தான் இப்ப பாரு யோசிப்பாங்க. இப்போ கொஞ்சம் கடவுள் யெகோவா தங்கள் பிதாக்களின் தேவன் மேல கொஞ்சம் ஆசை வருது அவங்களுக்கு. இது வரைக்கும் பிதாக்கள் தேவன்னா யாருன்னு தெரியாது, எகிப்து அந்த இப்ப சாப்பாடு கொடுக்குதா, இப்ப அற்புதம் செய்தா, அந்த கடவுள் அந்த இயேசு தான் எனக்கு வேணும். பிதாக்களின் தேவன், ஆபிராமின் தேவன், விசுவாசத்தின் தேவன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இருக்குதா, கண்ணுக்குட்டி இருக்குதா, அது குண்டா சோறு போடுமா, அதுதான் அவங்களுக்கு தேவையா இருந்துச்சு. அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க அடிமைத்தனம் வரும்போது, பராமரிப்பு அவங்க கஷ்டம் வரும்போது, டாஸ்க் மாஸ்டர் அவன் திட்டுறதையும் அவனுடைய சாபத்தையும் அவன் சாட்ட சத்தமும் கேட்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது, பிதாக்களின் தேவனை நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த எகிப்திய விக்ரம் இவ்வளவு நாள் கும்பிட்டுகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த விக்ரத்திலிருந்து திரும்பி யெகோவா தேவன் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாட்ட, டாஸ் மாஸ்டருடைய சாட்டை அவங்கள முழங்கால் போட வைக்குது, யெகோவா தேவனுக்கு முன்பதாக டெய்லி ஜபம் பண்ண வைக்குது அவங்கள. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, சுகமா ஆறாமா லக்ஸரியில ரிலாக்ஸா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க எகிப்துல. ஆனா பராமரிப்பின் சாட்டை அவங்கள முட்டி போட வைக்குது, கடவுளை தேட வைக்குது, யெகோவாவை தேட வைக்குது, புரியுதுங்களா. பராமரிப்பின் ஞானத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன் அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கடவுள் அனுமதிச்சாரு, ஏன் அவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, அவங்கள அந்த எகிப்துல இருந்து பிரித்து தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு, அந்த கானான் தேசம் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுறதுக்கு. இப்பதான் அவங்க தேசத்தை விட்டு போனோம்னா சந்தோஷமா இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்ப கேட்டு பாருங்க, எகிப்தை விட்டு வரவே மாட்டாங்க அவங்க. புரியுதுங்களா அவங்களுக்கு? அதோட ஞானத்தை பாக்குறோம். ஏன்னா அந்த பராமரிப்பு வந்து இப்ப என்ன பண்ணுது, அவங்களை எழுப்பி, இது உன்னுடைய வீடு இல்ல, இங்க நீ செட்டில் ஆயிட்டு இருக்கிற, அந்த பராமரிப்பு அவங்களை எழுப்புது. புரியுதுங்களா? அதைத்தான் நம்ம இந்த வசனத்துல பாக்குறோம். ரெண்டு பாடங்களை இதுல இருந்து படிச்சு நம்ம முடிப்போம். நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளும் எகிப்துல தான் இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம அங்க செட்டில் ஆயிருக்கிறோமா? இந்த பூமி, இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள், இது விட்டா எனக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை அப்படின்னு நம்ம நம்மளுடைய வளர்ச்சி செழிப்பு, நமக்கு இங்க வர ஆதாயம், நமக்கு வர இன்பங்கள், அதுல நம்ம மயங்கி நம்ம மூளை ஃபுல்லா எகிப்துல நிறைஞ்சு நம்ம பரலோகத்தின் தேவனை நம்ம மறந்திருக்கிறோமா? எகிப்தின் ஆகாரத்தினால நம்ம இருதயம் கொளுத்துள்ள இருதயமா மாறி நீதியின் மேல் பசித்தாகம் இல்லாதவர்களா நம்ம இருக்கிறோமா? அப்படி நம்ம இருந்தோம்னா தேவ வசனம் நம்மளை இன்னைக்கு எச்சரித்து எழுப்புது. அதுக்கு செவி கொடுத்து நம்ம பிதாக்களின் தேவன் பக்கம், நம்ம குடியிருப்பு இது இல்ல, நம்முடைய வீடு இது இல்ல, அங்க அவர் நம்மளை கூட்டு போகணும்னு நினைக்கிறார். அதர் சிந்தனை உள்ளவர்களா நம்ம இருக்கணும், வாழணும்னு அவர் விரும்புறாரு. அவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம மதித்து அதுக்கு பயந்து அவர் சிந்தனையா நம்ம மாறினா உண்டு, இல்லன்னா பராமரிப்பின் சாட்டை நம்மளை எகிப்த வெறுக்க செஞ்சே செய்யும். புரியுதுங்களா? பராமரிப்பு நம்ம ஏன் கஷ்டம் வருது, நமக்கு ஏன் சில பிரச்சனைகள் வருது, எகிப்திலேயே நம்ம மனசு, எகிப்திலேயே சுகமா இருக்கணும்னு பாக்குறோம். கடவுளுடைய திட்டம் என்ன, இந்த உலகத்துல என்னை ஏன் வைத்திருக்கிறாரு, அவருக்காக நான் என்ன செய்யணும், என்னை எப்படி வைத்துக் கொள்ளணும், அவருடைய வாக்கு தத்துவத்துக்காக என்ன செய்யணும், இல்ல நான் ரிலாக்ஸா இங்கேயே வாழணும், சுகமா எகிப்திலேயே வாழணும். அப்படிப்பட்டவர்களா நம்ம இருந்தோம்னா, எகிப்திலேயே நம்ம மனசு இருந்துச்சுன்னா பராமரிப்பின் சாட்டை நம்மளை எகிப்த வெறுக்கத்தான் செய்யும், நம்மளை அடித்து நம்மளை முழங்காலுக்கு கொண்டு வரதான் செய்யும், நம் பிதாக்களின் தேவனை தேடத்தான் நம்மளை வைக்கத்தான் செய்யும். புரியுதுங்களா? ஒரு அருமையான பாடத்தை நம்ம படிச்சுக்கிறோம். அடுத்த பாடத்தை, முக்கியமான பாடத்தை என்ன படிச்சுக்கிறோம்னா, கடவுள் நம்மளை ஒரு சபையாக சிறு கூட்டமாக ஆரம்பிச்சிருக்கிறார் இல்லைங்களா? சிறிதாக ஆரம்பிச்சிருக்கார். அவர் சத்தியத்தின்படி அவர் செய்த கிரியை இது. அவருடைய பிளான் நமக்கு என்ன இருக்கோ தெரியல, அவருடைய வாக்கு தத்துவம் என்ன இருக்கோ நமக்கு தெரியல, நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னு தான் சொல்லி இருக்கிறாரு. எவ்வளவுதான் நம்மளை ஒடுக்க நினைத்தாலும் கடவுள் பராமரிப்பு நம்மளை நடத்தும். புரியுதுங்களா? எவ்வளவுதான் நம்ம ஒடுக்க நினைத்தால் கடவுள் பராமரிப்பு நம்மளை நடக்கும் நடத்தும். அந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி. ஆனா நம்மளுடைய வளர்ச்சி நமக்கு ரொம்ப வழி கொடுக்கறதா தான் இருக்கும். வேதனைகள்ல தான் இஸ்ரவேல் ஜனங்க வளர்ந்தாங்கன்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவும் வளர்ந்தாங்க. உண்மையான சபை அப்படித்தான் வளரும். ஏன், நம்மள உலகத்திலிருந்து பிரிக்கணும் இல்லையா, எகிப்திலிருந்து பிரிக்கணும், சுயநலத்திலிருந்து பிரிக்கணும், பொருளாசையிலிருந்து பிரிக்கணும், பாவத்திலிருந்து பிரிக்கணும் போது அது பிரித்து நம்மளை கனி கொடுக்கிறவர்களா, வளர்ச்சி உள்ளவர்களா நம்மளை செய்யணும்னா அது வழி கொடுக்கறதா தான் இருக்கும் அநேக டைம்ல. புரியுதுங்களா? எப்ப பாரு சபை பாத்தீங்கன்னா, கடவுளுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா, துயரங்கள்ல கஷ்டங்களுக்கு மத்தியில தான் தன்னுடைய ஜனங்களை வளர்ந்து அவர்களை கனி கொடுக்கிறவர்களா செய்திருக்கிறார். நமக்கும் அதுதான். முதல் நூற்றாண்டு சபை எடுத்து பாருங்க, அவங்க ரொம்ப வளர்ந்தது எப்ப தெரியுமா, அவங்க துன்பப்படுத்தும் போது தான் ரொம்ப வளர்ந்தாங்க இல்லைங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன பாக்குறோம், ரொம்ப துன்பம் வரும்போது தான் ரொம்ப வளர்ந்தாங்க. சீர்திருத்தம் சபை எடுத்து பாருங்க, அந்த சீர்திருத்தவாதிகள் ரொம்ப துன்பப்படும் போது தான் ரொம்ப சீர்திருத்தம் பரவுச்சு. அந்த மாதிரிதான் கடவுள் நம்மளை வளர்க்கறது. அந்த ஆரம்பத்தை அங்கேயே பாக்குறோம் பாருங்க. சாத்தான் நம்ம வளரும் போது, கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நமக்கு பிரச்சனைகள் கொண்டு வரதான் செய்வான். ஆனா கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறத ஒருத்தனாலேயே நிறுத்த முடியாது. உலகத்தில் இருக்கிற பெரிய பவர்னாலேயே நிறுத்த முடியாது. அவருடைய பராமரிப்பு, அவர் வாக்கு தத்துவம் நிறைவேற நிறைவேறும். புரியுதுங்களா? அந்த பாடத்தை தான் நம்ம படிச்சுக்கிறோம். ஒரு சபையாக கூட கடவுள் நம்மளை வளர்க்கணும்னு இருக்கும் போது நம்ம எந்த கஷ்டங்கள் சோர்வுகள் வந்தாலும் பயப்படக்கூடாது. கஷ்டங்களுக்கு மத்தியில், சோர்வுகளுக்கு மத்தியில் தான் நம்ம வளரும். அது ரொம்ப நேரம் எடுக்கும். நாங்கள் 3 மாசம் ஒரு கள்ள போதக 3 மாசம்தான் நான் போய் போதித்தேன், 3000 பேர் சபையை நான் கட்டிட்டேன் அப்படியெல்லாம் கடவுள் சபை வளராது. ரொம்ப டைம் எடுக்கும், 430 வருஷம் இவங்க வளர்றதுக்கு. ஒருத்தர் சொன்னாரு, கடவுளுடைய கிரைண்டர் வந்து மெதுவா தான் சுத்தம், ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அரைக்கும். மெதுவா தான் சுத்தம், அதை அரைக்கிறது தூள் தூள் பவுடரா பண்ணி வைக்கும். அந்த மாதிரிதான் கடவுளுடைய கிரைண்டர். இந்த மாதிரி கடவுளை நம்ம நம்பி வாழ்வோம் பொறுமையோடு. ஏன்னா இந்த உலகத்துல பொறுமையும் விசுவாசத்தையும் வளர்த்து தான் நம்மள அவர் நடத்துவார். சரி, இந்த முக்கியமான ரெண்டு பாடங்களை நம்ம படிச்சுக்கிட்டோம். கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம்.